சென்ற அமர்விலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை பற்றி, அந்த மரண நேரத்தில் அவர்கள் கூறிய அறிவுரைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளை பற்றி சற்று விரிவாக பேசினோம். அதைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விட்டதற்கு பின்னால் நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, அரபுகளுடைய நிலைமை எப்படி மாறியது, கிராமத்து முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி மாறியது என்பதை பற்றியும் கூறினோம். இப்போது இந்த அமர்விலே அடுத்து என்ன நடக்கிறது, அதிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரோல் மாடல், அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய செயலாக்கங்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றி இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபித்தோழர்களுக்கு இப்போது கவலை ஏற்பட்டது, முஸ்லிம்களுக்கு யார் இப்போது பொறுப்பாளராக தலைவராக இருப்பார், முஸ்லிம்களை யார் இப்போது வழிநடத்துவார். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்க சட்டத்தின்படி முஸ்லிம்கள் தலைவர் இல்லாமல் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் தலைவரின்றி இருக்கக்கூடாது. அவர்களை வழிநடத்துகின்ற, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பளிக்கின்ற, அவர்களுடைய குழப்பங்களுக்கு தெளிவளிக்கின்ற, அவர்களுடைய எதிரிகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு ஜிஹாதை வழிநடத்துகின்ற ஒரு இமாம் முஸ்லிம்களின் அடிப்படை தேவை. தொழுகை எப்படி ஃபர்தோ, அந்த தொழுகையை நமக்கு நடத்தி தருவதற்கு எப்படி ஒரு இமாம் தேவையோ, அதுபோன்றுதான் முஸ்லிம்களுடைய தொழுகையையும் அவர்களுடைய ஜுமாவையும் அவர்களுடைய ஈது தொழுகைகளையும் அவர்களுடைய எல்லா உலக காரியங்களையும் நிர்வகித்து வழிநடத்துவதற்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பொது இமாம் தேவை. அவரைத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே இமாம், தலைவர் என்றோ அல்லது அமீர், கட்டளையிடுபவர், ஆணை பிறப்பிப்பவர் என்றோ அல்லது காயித், வழிநடத்துபவர் என்றோ அல்லது ஹலீஃபா, பிரதிநிதி என்றோ அல்லது மலிக், மன்னர் என்றோ நாம் கூறுகிறோம். புரியுதுங்களா கண்ணியத்திற்குரியவர்களே? இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். அடுத்து முஸ்லிம்களுக்கு அங்கே தொழுகை நடத்த வேண்டும், ஜும்ஆ நடத்த வேண்டும், அடுத்துள்ள முஸ்லிம்களின் பிரச்சனைகளை நிர்வகிக்க வேண்டும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அங்கே இமாமத், தலைமைத்துவத்தை முடிவு செய்வது முஸ்லிம்களின் கட்டாய கடமையாக இருந்தது. அன்சாரிகள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். பனு சாயிதா என்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் ஒரு பெரிய திண்ணையிலே அன்சாரிகள் ஒன்று கூடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அன்றே நடைபெறுகிறது, அதாவது திங்கட்கிழமை அன்றே நடைபெறுகிறது. அன்சாரிகளுடைய தலைவர்கள் இரண்டு பேர் இருந்தார்கள். ஒருவர் ஸஅத் இப்னு முஆத், இரண்டாம் அவர் ஸஅத் இப்னு உபாதா. ஸஅத் இப்னு முஆத் அஹ்ஸாபு போரிலே அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்திலே இறந்து விடுகிறார்கள். ஸஅத் இப்னு உபாதா உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை கண்ணியப்படுத்தியது உங்களுக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக அன்சாரிகளுடைய இந்த ரெண்டு தலைவர்களையும் கண்ணியப்படுத்தியதும் உங்களுக்கு தெரியும். அன்சாரிகளுடைய மஷ்வரா இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரையும் நடத்தவில்லை. பெரும் போர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தியதெல்லாம் அன்சாரிகளுடைய மஷ்வராவின் அடிப்படையில் தான். காரணம், ரசூலுல்லாஹுவை பாதுகாப்பது, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பாதுகாப்பது, முஸ்லிம்களை பாதுகாப்பது, இஸ்லாமை பாதுகாப்பது, இது அன்சாரிகள் தங்களுடைய பொறுப்பில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த சிறப்பை வழங்கியிருந்தான். அஹ்ஸாபு போரிலே ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ஆபத்தான நிலைமையை பார்த்து அன்சாரிகளின் இந்த இரு தலைவர்களையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். நாம் பனு ஃபஸாரா குடும்பத்தை சேர்ந்தவர்களோடு, அவர்களும் குறைஷிகளோடு போருக்கு வந்திருந்தார்கள், நாம் இவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வோமா, மதீனாவுடைய பேரித்தம் பழத்தின் இவ்வளவு தொகையை, இவ்வளவு ஒரு அளவை ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து விடுவோம், இந்த ஆண்டு அவர்கள் நம்மை போர் செய்யாமல் திரும்ப சென்று விடட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். மிஞ்சி குறைஷிகள் இருப்பார்கள், அவர்களை நாம் பார்த்து கொள்ளலாம். அதாவது ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான போர் இராணுவங்கள் அங்கே வந்திருந்த போது அவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு நன்மையை நாடினார்கள், முஸ்லிம்களுடைய உயிர் பொருள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்போது அன்சாரிகள் சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆத் சொன்னார் ரழியல்லாஹு அன்ஹுமா, அல்லாஹ்வின் தூதரே, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கட்டளையாக, உங்களுக்கு கொடுத்த ஒரு மார்க்க சட்டமாக இருந்தால் நீங்கள் இதை செயல்படுத்துங்கள், எங்களுக்கு அதிலே ஆட்சேபனை இல்லை. ஆனால் எங்களுடைய உயிருக்காக, எங்களுடைய குடும்ப நலனுக்காக, மதினாவாசிகளாகிய எங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் எடுக்கின்ற ஒரு போர் திட்டமாக இருக்குமே ஆனால், ஒரு போருக்காக நீங்கள் எடுக்கின்ற ஒரு சமாதான ஒப்பந்தமாக இருக்குமே ஆனால், அல்லாஹ்வின் தூதரே அப்படி செய்யாதீர்கள், எங்களுக்காக நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் அய்யாமுல் ஜாஹிலியா மடமை காலத்தில் இருந்தபோது, அய்யாமுல் ஜாஹிலியா நாங்கள் முஷிரிக்குகளாக இருந்தபோது எங்களுடைய மதினாவின் பேரித்தம் பழத்தை ஒருவர் சாப்பிடுவதாக இருந்தால், ஒன்று எங்களிடத்திலே அவர் விருந்தாளியாக வந்து தங்கியிருக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் கொடுப்போம். இல்லை என்றால் எங்களிடத்திலே அவர் விலை பேசி அதை வாங்க வேண்டும், அதை அவர் சாப்பிடலாம். பணிந்து பயந்து நாங்கள் இந்த பேரித்தம்பழத்தை ஒருவருக்கு கொடுத்து எங்களுடைய உயிரை பாதுகாத்ததாக சிறுக்குடைய காலத்திலேயே வரலாறு எங்களுக்கு இல்லை. இஸ்லாமை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு, ஈமானை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு, உங்களை அல்லாஹ் எங்களிடத்தில் அனுப்பியதற்கு பிறகு, பயத்தால் உயிரை பாதுகாப்பதற்காக மதினாவின் பேரித்தம்பழங்களை ஒருவரிடத்திலே கொடுத்தோம் என்ற வரலாறு இருக்க வேண்டாம், மௌத்து வரை போரிடுவோம் அல்லாஹ்வின் தூதரே, பயப்படாமல் இருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பதிலை கேட்டதற்கு பிறகு, அன்சாரிகளுடைய உறுதியை பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், இந்த ஈமானுடைய உறுதியான நிலை, இதை நிலைகுலையாமல் வை, உன்னுடைய உதவியை இன்றே இறக்கிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத கால அந்த போர் நீடித்ததற்கு பிறகு துஆ செய்தார்கள். அன்று இரவே அல்லாஹ் பெரும் பெரும் புயலை இறக்கினான். குறைஷிகளுடைய படைகள் எல்லாம் சின்ன பின்னமாயின. இந்த இடத்திலே நாம் ஏன் இந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறோம்? சஅத் இப்னு உபாதாவுடைய ஈமானுடைய வலிமையை பார்க்கிறோம். ஈமானுக்காக, முஸ்லிம்களுக்காக தங்களுடைய குடும்பங்கள் மதீனாவே அடியோடு வேரறுக்கப்பட்டாலும் சரி, காஃபிர்களோடு முஷிரிக்குகளோடு பணிந்து போவது என்பது கிடையாது என்ற ஈமானிய உறுதியை அங்கே நாம் படிக்கிறோம். என்ன செய்தார்கள் அன்சாரிகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் படைகளை கொடுத்தோம், முஹாஜிர்களை நாம் பாதுகாத்தோம், மதீனா நம்முடைய நகரம், நம்முடைய தேசம், இப்போது அமீரை உடனடியாக நாம் இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமீரை தேர்ந்தெடுக்கும் அவசியத்தை அன்சாரிகள் உணர்ந்த காரணத்தால் அங்கே ஒன்று கூடி ஆலோசனை செய்தார்கள். எப்படி அல்ல, சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அன்சாரிகளை பற்றி தவறாக எழுதியிருப்பது போன்று அல்ல. எங்கே முஹாஜிர்களுக்கு அவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்தால் தலைமைத்துவம் அங்கே சென்றுவிடும் என்ற பயத்தால், தாங்கள் தங்களுக்கென்று ஒரு அமீரை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஒரு காலம் அப்படி செய்யவில்லை. ஹைர், இந்த நேரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இருவருக்கும் செய்தி தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக உம்மத்திலே அபூபக்கருடைய அந்தஸ்து என்ன ரழியல்லாஹு அன்ஹு, உமருடைய அந்தஸ்து என்ன ரழியல்லாஹு அன்ஹு, இந்த இரண்டு பெரியவர்களும் ஆலோசனை செய்கிறார்கள். அன்சாரிகள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறார்கள், உடனடியாக நாம் அவர்களை கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும், என்ன நடக்கப் போகிறது. ஏனென்றால் முஸ்லிம்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அங்கீகரித்தபடி அவர்களிலே இந்த ரெண்டு சாரார்களை வைத்திருந்தான். ஒரு கூட்டம் அல் முஹாஜிரூன், ஹிஜ்ரா செய்து வந்தவர்கள். இரண்டாவது கூட்டம் அல் அன்சார், கபீலாக்கள் மாறுபட்டாலும் வம்சங்கள் மாறுபட்டாலும் இஸ்லாமிய வரலாற்றிலே ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் இரண்டு சாராராக அறியப்பட்டார்கள். ஒரு சாரார் முஹாஜிர்கள், இரண்டாவது சாரார் அன்சாரிகள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு இந்த குழப்பமான நிலையிலே ஒரு பக்கம் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பயத்திலே பலவீனமான முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்நியர்களுடைய தாக்குதலுடைய எச்சரிக்கை வந்துவிட்டதே என்று ஒரு பக்கம் அரபுடைய கிராம மக்கள் எல்லாம் முர்த்ததாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது மரணித்து விட்டார், இனி அவருடைய மார்க்கம் நடைபெறாது என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அன்சாரிகள் தலைமை யார் என்று தேர்ந்தெடுப்பதற்கு அங்கே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓடோடி வருகிறார்கள். அப்போது ஒரு நபி தோழர் அங்கே வருகிறார். அவருடைய பெயர் வரலாற்றிலே கூறப்படவில்லை. அவர் என்ன சொல்கிறார், அபூபக்கர் உமர் அவர்களே, நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள்? சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் அன்சாரிகளை சந்திக்கப் போகிறோம். என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்கள் பாருங்கள், நாங்கள் எங்களுடைய அன்சாரி சகோதரர்களை சந்திக்க செல்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தங்களுடைய இஸ்லாமிய சகோதரத்துவத்தை எங்கெல்லாம் வெளிக்காட்ட முடியுமோ, எங்கெல்லாம் உறுதிப்படுத்த முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் சஹாபாக்கள் அந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தி வந்தார்கள் என்பதற்கு இந்த வார்த்தை மிக பெரும் ஒரு சான்றாகும். அப்போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அதாவது வெளிரங்கத்தில் பார்க்க போனால் அவர் அந்த மதீனாவாசிகளாகிய அன்சாரிகளில் ஒருவராக என்று தெரிகிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இப்போது அந்த அன்சாரிகள் அங்கே ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள், எனவே அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் முஹாஜிர்களாகிய நீங்களே ஒரு முடிவு செய்து விடுங்கள், அந்த முடிவுக்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு அதை அறிவித்து விடுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு அவர்களை கட்டாயப்படுத்துங்கள் என்று அறிவுரை சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், சில நேரங்களிலே இப்படி நடந்து கொள்வது உசிதமானது. பலரிடத்திலே சென்று அபிப்பிராயங்கள் கேட்டோம் என்று சொன்னால் அங்கே குழப்பங்கள் அதிகரிக்கும் என்று வரும்போது, மாறுபட்ட பல கருத்துக்கள் வரும்போது ஈமானில் பலவீனமானவர்கள் தங்களுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒருவேளை முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை பிரிக்கலாம். ஆகவே ஒரு முக்கியமான 4-5 பேர், முக்கியமான சில சமுதாய தலைவர்கள் ஆலோசனை செய்துவிட்டால் அதற்கு பிறகு பொதுமக்களுக்கு அதை அறிவித்து விடுவது போதுமானது, பொதுமக்கள் அதை ஏற்று நடப்பது அவர்களின் மீது அவசியமாகி விடுகிறது என்ற அடிப்படையிலே அந்த சஹாபி சொல்கிறார், நீங்கள் இப்போது அவர்களிடத்திலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்குள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் அவர்களிடத்திலே சென்று இதை அறிவித்து விடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், அன்சாரிகளை கலந்து ஆலோசிக்காமல் நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம். ஃபஇன்ன லஹும் ஃபி ஹாதல் ஹக்கி நசீபா, நிச்சயமாக இந்த பொறுப்பிலே, இந்த சத்தியத்திலே அவர்களுக்கும் ஒரு பங்கிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அன்சாரிகளை எப்படி மதித்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிகிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எல்லாம் கைவிட்ட போது ஆதரித்தவர்கள் யார்? அன்சாரிகள். முஹாஜிர்களை மக்கள் எல்லாம் வெறுத்த போது, அவர்களுடைய ஊர் குடும்பத்திலிருந்து விரட்டிய போது அவர்களை ஆதரித்தவர்கள் யார்? அன்சாரிகள். மக்கள் எல்லாம் தங்களுடைய செல்வங்களிலே கஞ்சத்தனம் காட்டிய போது, எந்த விதமான கருமித்தனமும் இல்லாமல் ரசூலுல்லாஹுவின் மீது தங்களுடைய செல்வங்களை செலவழித்தவர்கள் யார்? அன்சாரிகள். இந்த ஒரு உரிமையை உணர்ந்த அபூபக்கர் உமர் அவர்கள், அன்சாரிகளிடத்திலே நாங்கள் கலந்து ஆலோசிக்காமல் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டு அன்சாரிகள் ஒன்று சேர்ந்திருந்த அந்த சபைக்கு செல்லுகின்றார்கள். அப்போது அங்கே ஒரு நபித்தோழர் போர்வை போர்த்தி ஒரு குளிரிலே நடுங்குவது போன்று அமர்ந்திருக்கிறார். கேட்கிறார்கள், இவர்கள் யார் என்பதாக. இவர்தான் ஸஅத் இப்னு உபாதா. நோயின் காரணமாக, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இவர் போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறார். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அமர்கிறார்கள். ஸஅத் இப்னு உபாதா பேசுகிறார்கள். அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சபையிலே அமர்கிறார்கள். அப்போது ஸஅத் இப்னு உபாதா அங்கே பேசுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கவனமாக கேட்க வேண்டிய செய்தி. அம்மா பஅத் ஃபனஹ்னு அன்சாருல்லாஹ் வ கதீபத்துல் இஸ்லாம் وانتم يا معشر المهاجرين رهط منا وقد دفت دافة من قومكم فاذا هم يريدون ان يختزلونا من اصلنا وان يخذونا من الامر وان يحضوننا من الامر فلما سكت سعد بن عباده அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த நிலையிலும் ஒரு சுருக்கமாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? முஹாஜிர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் அல்லாஹுடைய உதவியாளர்கள், நாங்கள் அன்சாரிகள் என்று. நாங்கள் இஸ்லாமின் இராணுவம், கதீபத்துல் இஸ்லாம். நீங்கள் முஹாஜிர்கள், நீங்கள் உங்களுடைய ஊரை விட்டு வந்திருக்கிறீர்கள். இன்று சிலர் என்ன எண்ணுகிறார்கள், எங்களை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஆட்சியை, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று விரும்புகிறார்கள். இதை மட்டும்தான் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லவில்லை, வேறு அதிகப்படியான எந்த விஷயத்தையும் சொல்லவில்லை. சிலர் எங்களை புறம் தள்ளிவிட்டு அவர்கள் இந்த ஆட்சியை, ஹிலாபத்தை அமைக்கலாம் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் சஅத் பின் உபாதா. அவர் ஆரம்பத்திலே சொல்லிய வார்த்தை என்ன? நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். கதீபத்துல் இஸ்லாம், இஸ்லாமுடைய இராணுவம், இஸ்லாமை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இராணுவம் என்ற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள். இப்போது என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளை சந்திப்பதற்காக அவர்கள் எப்போது வர ஆரம்பித்தார்களோ அப்போதிலிருந்தே தங்களுடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டே வருகிறார்கள். என்ன பேச வேண்டும், எதை ஆரம்பிக்க வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், எந்த கருத்தை குறிப்பாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆலோசனை செய்து கொண்டே, ஒரு பேச்சை கற்பனை செய்து கொண்டே வருகிறார்கள். சஅத் பின் உபாதா பேசியதற்கு பிறகு உமர் எழுகிறார் பேசுவதற்காக. அபூபக்கர் கையை பிடித்து அமர வைக்கிறார். அலா அரிசிலிக்கையா உமர், உமரே கொஞ்சம் பொறுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பக்குவம் வேறு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பக்குவம் வேறு. ஆனால் உமரை பொறுத்தவரை அபூபக்கரை மீறி எதையும் செய்ய மாட்டார். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருக்கு தர்பியத்து கொடுத்திருந்தார்கள் என்றால், தங்களுக்கு அடுத்தபடியாக உமர் அபூபக்கருக்கு கட்டுப்பட வேண்டும், அபூபக்கருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அபூபக்கருடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வாழ்நாளில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் உமர் அவர்கள் ரசூலுல்லாவிற்கு அடுத்தபடியாக அபூபக்கரிடத்திலே ஆலோசனை கேட்பவராக, அபூபக்கருடைய பேச்சை கேட்பவராகவே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இதனுடைய ஒரு தெளிவான ஒரு பகுதியை நாம் ஹுதைபியா ஒப்பந்தத்திலே பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் சென்று வாக்குவாதம் செய்ததற்கு பிறகு நேராக எங்கே வருகிறார்? அபூபக்கரிடத்திலே வருகிறார். அபூபக்கர் உமரை சாந்தப்படுத்துகிறார். நபியினுடைய பாதையை நீ தவற விட்டு விடாதே, அவரை பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்கிறார். உமர் அங்கே நிம்மதி பெறுகிறார். இந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரே நீர் அமைதியாக இரு, பேசாதே என்று சொன்னதற்கு பின்னால் அங்கே உமர் அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த இடத்திலே ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது. சில நேரங்களில் நாம் என்னலாம், நான் இவரை விட அழகிய முறையிலே பேசி விடுவேன், இவரை விட அழகிய முறையிலே கருத்தை சொல்லிவிடுவேன், இந்த பிரச்சனையை இவரை விட அழகிய முறையிலே நான் தீர்ப்பேன் என்று நாம் நம்மை பற்றி எண்ணி இருப்போம். ஆனால் நம்மை விட வயது முதிர்ந்தவர், நம்மை விட கல்வியிலே சிறந்தவர் இல்லை, இந்த இடத்திலே நீங்கள் அமைதியாக இருங்கள், நான் பேசுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே போட்டி போடக்கூடாது. இல்லை இல்லை நான் பேசுறேன், இல்லை இல்லை நான் சொல்றேன், இல்லை நான் ஏற்கனவே உன்னை யோசிச்சு வச்சிருக்கிறேன், நான் முதல்ல அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. இன்று நாம் செய்வது இது. ஆனால் சஹாபாக்களுடைய தர்பியா அதுவல்ல. உடனே என்ன, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை. நான் பேச நினைத்ததை விட சிறந்ததை அபூபக்கர் பேசுவார். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் என்ன நல்ல எண்ணத்தை போட்டாயோ அதை விட சிறந்த எண்ணத்தை அபூபக்கருடைய மனதிலே போடுவாயாக. இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்ற பெருந்தன்மை. சமாஹா, உஸ்அத்துஸ் சதர், உஸ்அத்துல் கல்ப், இந்த நெஞ்சிலே விசாலம் இருக்க வேண்டும். இன்று பலரிலே இந்த நெஞ்சிலே நெருக்கடி இருக்கும் காரணத்தால் தான் ஒரு அமைப்புக்கு மத்தியிலே, ஒரு இயக்கத்துக்கு மத்தியிலே, ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே குழப்பங்களையும் மன நெருக்கடிகளையும் முரண்பாடுகளையும் மனஸ்தாபங்களையும் பிரிவினைகளையும் நாம் பார்க்கிறோம். உமர் அவர்கள் என்ன செய்தார்கள்? அபூபக்கர் கூறினார், ஆனால் ரிசிலிக் உமரே அமைதியாக சொல்லியிருக்கலாம், அபூபக்கரே உங்களை நான் கூட்டிட்டு வந்து அவ்வளவு தூரமா அப்பேருந்து இதுவரைக்கும் நான் உன்னை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நீங்க சும்மா இருங்களேன், நான் அதை சொல்லி முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீங்க பேசுறத பேசலாமே சொன்னார்களா? இல்லை. ஏ உமர் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார், குன்து கத் ஸவ்வர்து மகாலதன், குன்து கத் ஸவ்வர்து மகாலதன் அஜபத்னி உரிது அன் உக்கத்திமஹா பைன யதை அபி பக்ரின். அபூபக்கருக்கு முன்னால் நான் மனதிலே கற்பனை செய்து வைத்திருந்த அந்த பிரசங்கத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்ப நாம் ஆசைப்படுவதெல்லாம் நன்மையாக ஆகிவிடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ் அறிகிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே குர்ஆனுடைய இந்த பக்கங்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். தன்னுடைய கருத்திலே தன்னுடைய சிந்தனையிலே பிடிவாதமாக இருக்கக்கூடாது. தெளிவான குர்ஆன் சுன்னா என்று வந்துவிட்டால் தவிர மற்ற தன்னுடைய ஆய்வு, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய கருத்து, தன்னுடைய அபிப்பிராயம், தன்னுடைய யோசனை என்று வந்துவிட்டால் ஒரு முஸ்லிம் எப்போதும் பரந்த மனப்பான்மையோடு விசாலமான உள்ளத்தோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஜமா கூட்டு அமைப்பு பாதுகாக்கப்படும். எப்போது முஸ்லிம்கள் தங்களுடைய கருத்திலே பிடிவாதம் பிடிப்பார்களோ, முரண்டு பிடிப்பார்களோ, அப்போது ஜமா பிளந்து விடுவதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அமைதியாகி விட்டார்கள். அடுத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பேச நினைக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையும் சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் கோபப்படுவதை நான் வெறுப்பவனாக இருந்தேன், அபூபக்கருடைய கோபம் எனக்கு பிடிக்காது, அபூபக்கருடைய மகிழ்ச்சி தான் எனக்கு பிடிக்கும். ரசூலுல்லாவிற்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்துடைய சிறந்த மனிதர் என்ற அந்தஸ்தை பெற்றவர் யார்? அபூபக்கர். பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம், பல சஹாபாக்களுடைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒரு சமயம் ஒரு நபித்தோழருக்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஹுபாப் இப்னு அல் முன்தீர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில விஷயங்களிலே கோபப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள், பிறகு வருத்தப்படுகிறார்கள். நீ பழிக்கு பழி எனக்கு அந்த வார்த்தையை சொல்லிவிடு என்று சொல்கிறார்கள். அந்த சஹாபி, இல்லை நான் உனக்கு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இல்லை நீ சொல்லியாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் சொல்ல அந்த சஹாபி சொல்ல முடியாது, நீ என்னை கூறிய அந்த கடுமையான வார்த்தையை கொண்டு உன்னை நான் திரும்ப பேச முடியாது என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இது பற்றி ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுவேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போது அந்த மனிதருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடி விடுகிறார்கள். இது என்னப்பா அநியாயமா இருக்குது, பிரச்சனை பண்ணது அவரு, ஏசினது அவரு, நீ திரும்ப ஏச மாட்டேன் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்கிறாய், அவர் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் செய்வதற்காக ரசூலுல்லாவிடத்திலே செல்கிறாரே, வார் நாம் அவரிடத்திலே சென்று சண்டை செய்வோம் என்பதாக இவர் சொல்கிறார். திரும்ப போயிடுங்க நீங்களெல்லாம். இவர் யார் தெரியுமா? இவர் அபூபக்கர். இவர் யார் தெரியுமா? இவர் ரசூலுல்லாவுடைய தோழர். இவர் யார் தெரியுமா? இருவராக குகையிலே ரசூலுல்லா இருந்த போது அதிலே இரண்டாம் அவராக இருந்தவர். எனக்கு நீங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வர்றீங்கிறது அவருக்கு தெரிஞ்சு அவர் கோபப்பட்டா ரசூலுல்லா கோபப்படுவாங்க, ரசூலுல்லா கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுவான், திரும்ப நீங்க எல்லாம் போயிடுங்க. குடும்பத்தார்கள் சொல்றாங்க, எப்பா செஞ்சது தப்பு, அவர் உன்ட்ட சண்டை போட்டாரு, உன்னை ஏசினாரு, இப்ப அவர் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் செய்வதற்காக ரசூலுல்லா இடத்திலே செல்கிறார், பரவாயில்லை செல்லட்டும். அவர் ஓடோடி இந்த சஹாபி பின்னாடி போறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இவரை பேசிட்டேன், திரும்ப என்ன நான் அவர் என்னை திட்டும்படி சொல்கிறேன், அவர் திட்ட மாட்டேங்கிறாரு. அல்லாஹு அக்பர் கபீரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அந்த சஹாபியை பார்த்து, நீர் செய்தது சரிதான், அபூபக்கரை நீ ஏசாமல் இருந்தது சரிதான், அபூபக்கருக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்லி தருகிறேன், அதை நீ சொல்வீராக. கஃபரல்லாஹு லக யா அபா பக்ரின், அபூபக்கரே அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக என்ற வாசகத்தை நீ சொல்வீராக. அல்லாஹு அக்பர். அந்த சஹாபி கஃபரல்லாஹு லக யா அபா பக்ர் என்ற வார்த்தையை சொல்கின்றார். அபூபக்கர் தேம்பி தேம்பி கதறி அழுதவராக திரும்ப செல்கிறார். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கருக்கு சஹாபாக்கள் கொடுத்த அந்தஸ்து இந்த அந்தஸ்து.
ஆகவே அபூபக்கர் வாய்மூடி இருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அடுத்து பேசுகின்ற தைரியம் உமருக்கு வரவில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள், மிக அழகிய முறையிலே பேசுகிறார்கள், அல்லாஹுவை புகழ்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்கின்றார்கள். பிறகு சொல்கின்றார்கள், அன்சாரிகளே நீங்கள் என்னென்ன சிறப்புகளை சொன்னீர்களோ உங்களை குறித்து, அந்த எல்லா சிறப்புகளுக்கும் நீங்கள் தகுதியானவர்கள் தான். அன்சாரிகளுடைய அந்த வேகத்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சாந்தப்படுத்துகிறார்கள் பாருங்கள். உண்மையில் அன்சாரிகள் தங்களை பற்றி உயர்வாக என்ன சொன்னார்களோ அந்த உயர்வு அவர்களுக்கு உண்டு. சில நேரங்களிலே பேச்சு, சில வாக்குவாதங்கள், சில போட்டிகள் என்று வரும்பொழுது ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த சில உயர்வுகளை, தான் செய்த சில தியாகங்களை சொல்லி காட்டுவது முகஸ்துதியாக ஆகிவிடாது. ஒன்றிருக்கிறது, தனக்கு பெயர் புகழ் கிடைக்க வேண்டும், தன்னை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக தான் செய்த தியாகங்களை சொல்லி காண்பிப்பது, இது முகஸ்துதி ரியாவாக ஆகிவிடும். இப்படி செய்தால் செய்த நன்மைகள் எல்லாம் பாழாகிவிடும். சில நேரங்களிலே, சில இடங்களிலே, சில சூழ்நிலைகள் என்று நிர்பந்தம் வரும்போது தான் செய்த தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை சொல்லி காண்பிப்பது அந்த இடத்திலே ஒரு முடிவெடுப்பதற்காக, அந்த இடத்திலே ஒரு காரியத்தை முடிவெடுப்பதற்காக செய்வது, இது முகஸ்துதியாக ஆகாது. அந்த அடிப்படையில் தான் அன்சாரிகள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், நாங்கள் இஸ்லாமுடைய இராணுவம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்து, நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை, ரசூலுடைய மார்க்கத்தை பாதுகாத்தவர்கள் என்று. ஆகவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே எப்படி பேசவில்லை, இன்று நம்மிலே சிலர் பேசுவதை போன்று, உதாரணத்துக்கு நான் இப்படி இப்படிலாம் நல்லது செஞ்சிருக்கிறேனே, என்ன நீங்க மறந்துட்டீங்களே என்று சொல்லும்போது, அப்போ உன் நன்மையெல்லாம் சொல்லி காமிச்சிட்டியா, போச்சு போ, உனக்கு ஒண்ணுமே கிடையாது, உனக்கு எல்லாமே வீணா போச்சு போ. இது என்ன ஏற்படுத்தும், அவரிடத்தில் இருக்கின்ற அந்த வேகத்தை சாந்தப்படுத்துவதற்கு பதிலாக என்னாகும், மேலும் அவரை மனம் வருந்தும்படி செய்யும். இதனால் பிரிவினை அதிகமாகவே தவிர ஒற்றுமை அங்கே ஏற்படாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். என்ன சொன்னார்கள், அன்சாரிகளே என்னென்ன உயர்வுகளை நீங்கள் சொன்னீர்களோ, மா தகர்த்தும் ஃபீக்கும் மின் ஹைரின் ஃபஅன்தும் லஹு அஹ்லுன், அந்த எல்லா சிறப்புகளுக்கும் நீங்கள் தகுதியானவர்கள். அது மட்டுமா, இன்னும் பல சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாத ஹதீஸுகள் என்ன, லவ் ஸலகன்னாஸ் வாதியன் வஸலகத்தில் அன்சார் வாதியன் ஸலக்து வாதியல் அன்சார், அன்சாரிகள் மக்கள் எல்லாம் ஒரு ஒரு பாதையிலே சென்றால், அன்சாரிலே சென்றால் நான் எந்த பாதையிலே செல்வேன், அன்சாரிகள் செல்கின்ற பாதையிலே செல்வேன் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற சிறப்பு எனக்கு தெரியத்தான் செய்யும், எங்களுக்கு தெரியத்தான் செய்யும். உங்களுக்கு தெரியுமா, வலன் யுரஃப ஹாதல் அம்ர் இல்லா லிஹாதல் ஹய் மின் குரைஷ் ஹும் அவ்சதுல் அரபி நஸபம் வதாரா. அல்லாஹு அக்பர், எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்கின்றார்கள். சரி, சிறப்பு உயர்வு ஒருவருக்கு இருப்பது மட்டும் தலைமைத்துவத்துக்கு போதுமா, இல்லை அதற்கென்று ஒரு வமிசம், அதற்கென்று ஒரு தனி ஒரு கண்ணியம் இருக்கிறதா, அந்த கண்ணியம் உடையவர்களுக்குத்தான் அது கொடுக்கப்பட வேண்டுமா என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், அன்சாரிகளே இந்த ஆட்சி அதிகாரம் என்பது அரபு வம்சத்திலே, நீங்களும் அரபியர்கள், நாமும் அரபியர்கள், நம்மல்லாத எத்தனையோ அரபியர்கள் இந்த தீபகற்பத்திலே இருக்கிறார்கள். அரபு மக்கள் தங்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு அமீரை, ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதென்றால் குறைஷிகளை தவிர வேறு யாருக்கும் அந்த பொறுப்பை கொடுப்பதை விரும்ப மாட்டார்கள். அவர்கள்தான் அரபு வம்சத்திலேயே சிறந்தவர்கள், அரபு வம்சத்திலேயே உயர்ந்தவர்கள், அவர்களிலிருந்து அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அந்த குறைஷி வம்சத்தைச் சேர்ந்த இருவரை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன், அந்த இருவரில் ஒருவரை நீங்கள் அமீராக தேர்ந்தெடுங்கள். இதோ இருக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப், இன்னொருவர் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பியிருந்தால் தங்களுடைய சிறப்புகளை எல்லாம் அங்கே கூறி என்னை தேர்ந்தெடுங்கள் என்று கூறியிருந்தாலும் அங்கே அன்சாரிகளோ ஏனைய முஹாஜிர்களோ மறுத்திருக்க மாட்டார்கள். தலைமைத்துவத்தை விட்டு ஓடுவதிலே, பொறுப்பு வகிப்பதை பயந்து அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதிலே அந்த மூத்த நபித்தோழர்களுக்கு இருந்த ஆர்வம், அவர்களுடைய மனப்பக்குவத்தை போன்று இனி வரலாற்றிலே வேறொரு பகுதியிலே வேறொரு இடத்திலே நாம் பார்க்க முடிவதில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு யாரை முற்படுத்துகிறார்கள்? உமரை முற்படுத்துகிறார்கள், அபு உபைதாவை முற்படுத்துகிறார்கள். இந்த ரெண்டு பெரியவர்களை உங்களுக்கு முன்னால் நான் கூறுகிறேன், இவர்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். சஅது பின் உபாதாவை பார்த்து சொல்கின்றார்கள், சஅது பின் உபாதா உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நபி மொழியை சொல்லி இருக்கின்றார்களே, குரைஷுன் உலாது ஹாதல் அம்ர் ஃபபர்ருன் நாஸ் தபுன் லிபர்ரஹிம் வஃபாஜிருன் நாஸ் தபுன் லிஃபாஜிரஹிம். சஅது பின் உபாதாவே, குரைஷிகள் தான் இந்த காரியத்தை நடத்துவதற்கு தகுதி பெற்றவர்கள், இந்த அமர் இந்த அதிகாரத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள். மக்களில் உள்ள நல்லவர்கள் குறைஷிகளுடைய நல்லவர்களுக்கு பின்னால் செல்லுவார்கள், மக்களில் உள்ள தீயவர்கள் குறைஷிகளில் உள்ள தீயவர்களுக்கு பின்னால் செல்லுவார்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த கட்டுப்படும் தன்மையை பாருங்கள். இதற்கு முன்னால் வரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சஅது பின் உபாதா, நாங்கள் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். சகீஃபா அந்த அந்த திண்ணையிலே அவர்கள் ஒன்று கூடியதனுடைய நோக்கம் என்ன? அதாவது சில முஹாஜிர்கள், மேம்பட்ட அந்த பெரிய நபித்தோழர்கள் அல்ல, சிலர் இப்படி பேசிக்கொள்ள இயற்கைதான. ஒரு 100 பேர் இருக்கும் பொழுது அங்கே இருவர் சிலர் வித்தியாசமாக பேசுவது உண்டு. ஹுனைன் யுத்தத்திலே பேசவில்லையா? எண்ணிக்கையில் அதிகம், நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று யார் அபூபக்கர் சொன்னார்களா, உமர் சொன்னார்களா, உஸ்மான் சொன்னார்களா, அலி? இல்லை, சாதாரண மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு இங்கே காட்ட விரும்புகிறான்? முஸ்லிம்களிலே எவ்வளவு சாதாரணமான ஒருவராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு தீமை செய்தால் அந்த தீமையால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிக்கப்படும், ஜமாஅத்து பாதிக்கப்படும், தலைவர் பாதிக்கப்படுவார். எல்லாரும் சரியா இருக்கணும், தலையிலிருந்து வால் வரை எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அல்லாஹுவை அதிருப்திப்படுத்துகின்ற, அல்லாஹுவை கோபப்படுத்துகின்ற பெரும் பாவங்களோ பெருமைகளோ இஸ்லாமிய மார்க்கத்தின் வரம்பு மீறுதல்களோ அங்கே இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஹுனைன் போரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறான். அந்த 2 பேரும் 4 பேரும் சொன்னதுக்காக ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் பழிவாங்கணும்? பழிவாங்குதல் என்றால் என்ன? அங்கே அல்லாஹ் பாடம் புகட்டுகின்றான். ஏன்? அல் அம்ரு பில் மஅரூஃப் அன்னஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல். இந்த சமுதாயத்தில் ஒருவர் தீமை செய்வதை பார்க்கும் போது இந்த சமுதாயத்தின் வேறு ஒரு உறுப்பினர் அதை கண்டும் காணாமல் சென்றால் அல்லாஹ் ஒட்டுமொத்த வேதனையை கொண்டு இந்த சமுதாயத்தை பிடிப்பான். நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய அடிப்படை கடமையாகும். ஒரு சகோதரன் தீமை செய்யும் போது அவனை அந்த தீமையிலிருந்து தடுப்பது இந்த சகோதரனுடைய அடிப்படை உரிமை. இன்றைக்கு மக்கள் என்ன விளங்கி கொண்டிருக்கிறார்கள்? அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகணும், அதான் ஜென்டில்மேன். அவர் ஒரு நல்ல மனுஷங்க, யாரு பிரச்சனைக்கும் வரமாட்டாருங்க. என்னங்க, மற்றவனை பத்தி கண்டுக்கவே மாட்டார். இவரை நல்லவர்கள் என்று சொல்வார்கள், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, தம்பி நீங்க செய்யறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, நீங்க செய்யறது பாவம், இது செஞ்சா அல்லாஹ் கோபப்படுவான் என்றெல்லாம் நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற தொழுகையை போன்ற ஒரு ஃபர்லான கடமையை செய்பவர்களை பார்த்து மக்கள் சொல்லுகின்ற பேர் என்ன? இவன் சரியான பிரச்சனை பேர் வழிப்பா, இவன் எங்க போனாலும் குழப்பம்ப்பா, இவன் எங்க போனாலும் சண்டைதான்ப்பா, இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது, கூட்டிட்டு போனா அங்க கலகமாகி போயிடும், இவனுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் உள்ள போய் மூக்க நுழைச்சுக்கிட்டே இருப்பான். யாருக்கு சொல்ற பேரு? யாருக்கு சொல்ற பேரு இது? அல்லாஹ் சொன்ன கடமையை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு இன்று மக்கள் சொல்லுகின்ற பெயர். இதே குர்ஆனிலே அழிச்சாட்டியம் செய்பவர்கள், வீணர்கள், அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையிலே பொடுபோக்க அலட்சியம் காட்டக்கூடியவர்கள், நன்மையை ஏவாதவர்கள், தீமையை தடுக்காதவர்கள் என்று அல்லாஹ் இனம் காட்டியவர்களுக்கு இன்று சமுதாய மக்கள் சொல்லுகின்ற பெயர் என்ன? அவர் ஒரு கண்ணியமான ஆளுங்க, எந்த பிரச்சனைக்கு போக மாட்டார். அவர் உண்டா வீட்டை விட்டு வெளியானாரா? யாரையும் பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்கும் போவார், அவர் பாட்டுக்கும் வருவார். பக்கத்தில் என்ன நடக்குது என்பதையே கண்டுகொள்ள மாட்டார். எப்படி தலைகீழ மாறி போச்சு பார்த்தீங்களா? அல்லாஹு அக்பர். இங்கே அன்சாரிகள் இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். எப்ப பிரச்சனை என்று அங்கே இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னதற்கு பிறகு அங்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொன்னது வந்து சில பேர் பேசினாலே அதற்குடைய அந்த வேதனையை எல்லாரும் அனுபவிக்கணும் என்பதற்காக நாம் இந்த விஷயத்தை சொன்னோம். அப்ப அன்சாரிகள்ல அங்க முஹாஜிர்கள் சில பேர் தான் பேசினாங்க, எல்லாரும் பேசல. ஏன்? அபூபக்கர் உமரை பொறுத்தவரை என்ன சொன்னாங்க, அன்சாரிகள்கிட்ட கலந்து ஆலோசிக்காம நம்ம இந்த முடிவை எடுக்க மாட்டோம், அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதிலே பாதுகாப்பதிலே பங்கிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒருத்தர் தடுத்தப்ப கூட, போக வேணாம் நீங்க முடிவு செஞ்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க என்று சொன்னப்ப கூட, இல்ல அவங்கள்ட்ட கேட்காம நம்ம முடிவு செய்ய மாட்டோம் என்று வந்தவர்கள் தான் அபூபக்கர் உமர். அப்ப சில பேர் அப்படி பேசிக்கிட்டதான் சஅத் இப்னு உபாதா இங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனை அங்க இருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய அந்த தர்பியாவை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த தர்பியாவைத்தான் இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அது என்ன தர்பியா? எவ்வளவு தான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், எவ்வளவு தான் முரண்பாடுகள் அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும், அல்லாஹுடைய கட்டளை ரசூலுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ, நீங்கள் உங்களுக்குள் சண்டை செய்தால் உங்களுடைய பிரச்சனையை அல்லாஹுவின் பக்கம் கொண்டு வாருங்கள், ரசூலின் பக்கம் கொண்டு வாருங்கள். அல்லாஹுவின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்றால் குர்ஆனின் பக்கம் வாருங்கள், ரசூலின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்றால் ரசூல் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர்களுடைய சபைக்கு கொண்டு வருவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு அங்கே என்ன முடிவு செய்யும்? குர்ஆனும் சுன்னாவும் முடிவு செய்யும். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு குழப்பமான நேரத்திலே அவர்கள் அங்கே சொல்வது என்ன? சஅத் இப்னு உபாதாவே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா? குரைஷிகள் தான் இந்த அதிகாரத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள், குரைஷிகள் தான் இந்த அதிகாரத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள். மக்களில் நல்லவர்கள் குரைஷிகளுடைய நல்லவர்களை பின்பற்றுவார்கள், மக்களில் தீயவர்கள் குரைஷிகளுடைய தீயவர்களை பின்பற்றுவார்கள். இந்த அதிகாரம் குரைஷிகளிடத்தில் இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு, அல்லாஹ் அக்பர், எங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ், இதுக்கு விளக்கம் எங்களுக்கும் தெரியும் என்று சில பேர் சொல்றாங்களா இல்லையா? ஹதீஸ் சொன்னா எங்களுக்கு தெரியுங்க, உங்களை விட இந்த ஹதீஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, அந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கே வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அந்த ஹதீஸ், எங்க இமாமுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எங்க தலைவருக்கும் தெரியும், புதுசா ஹதீஸ் சொல்ல வந்துட்டார். மாதல்லா, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வார்த்தை இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். உங்களுக்கு முன்னால் ஒருவர் இது நபி மொழி என்று கூறிவிட்டால் உடனடியாக தன்னுடைய மன அபிப்பிராயத்தை, மன இச்சையை, தன்னுடைய கருத்தை ஒருவர் அந்த இடத்திலே நிறுத்தி கொண்டு அதற்கு கட்டுப்படவில்லை என்றால் அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும். சூரா அன்னூருடைய 50வது வசனத்திலே இதை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கவுலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமிஅனா வ அதஅனா. மூமின்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ தீர்ப்பளிப்பார்கள், நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கேட்போம் கட்டுப்படுவோம், அவ்வளவுதான். இரண்டாவது ஒரு பேச்சுக்கு, மூணாவது ஒரு பேச்சுக்கு அங்கே மூமின்களிடத்திலே வேலை இல்லை. சமியனா, கேட்போம் கட்டுப்படுவோம், கேட்போம் கட்டுப்படுவோம், அவ்வளவுதான். இப்ப இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொன்ன உடனே சஅத் இப்னு உபாதா, ஏனென்றால் அன்சாரிகள் எல்லாம் அவரை ஹலீஃபாவாக ஆக்குவதற்கு அங்கே ஒன்று கூட்டியிருக்கிறார்கள். ஏன், இதற்கு முன்னாடி அன்சாரிகளுக்கு தலைவர் யாரு? யாரு? சஅத் இப்னு உபாதா. அவுஸ் ஹஜ்ரஜ் ரெண்டு பேர் இருந்தாங்க, அவுசனுடைய தலைவர் இறந்து போயிடுறாங்க, சஅத் இப்னு முஆத். இப்ப இருக்கிறவங்க யாரு? சஅத் இப்னு உபாதா. அன்சாரிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு இவங்க தான் தலைவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமைப்பும் அப்படித்தான் இருந்துச்சு. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படும் மொத்த பெரும் தலைவர் என்று எடுத்துக்கொண்டால், இமாம் என்று எடுத்துக்கொண்டால் யார் வருவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபீலாக்குள் தலைவர் என்றால் யார் வருவாங்க? சஅத் இப்னு உபாதா. நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஆலோசனை சொல்லுங்க, அவர் எனக்கு ஆலோசனை, அவர் என்னிடத்துல வந்து சொல்லுவார். இதுதான் இஸ்லாமிய அந்த பண்பாடு. அப்ப சஅத் இப்னு உபாதா ரசூலுல்லாஹிவிற்கு பின்னால் அந்த இஸ்லாமிய உலகிற்கு, முஸ்லிம் பெருமக்களுக்கு ஹலீஃபாவாக ஆக்கப்படுகின்ற அந்த தருணத்திலே இருக்கும் போதுதான் அபூபக்கர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். சாதாரண நேரத்தில் கட்டுப்படுவது என்பது ஈஸி, இலகுவானது. தனக்கு தலைமைத்துவம் வரும் என்று இருக்கும் நேரத்திலே அந்த தலைமைத்துவம் வேறொருவருக்கு செல்லும் போது அந்த நேரத்திலே கட்டுப்படுதல். எப்படிங்க? சஅத் இப்னு உபாதா சொல்கிறார், இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு, சதக்த நஹ்னுல் உஸரா வ அன்தும்ல் உமரா, அபூபக்கரே நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் தலைவர்களாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு மந்திரிகளாக இருப்போம். என்ன வார்த்தையை பார்த்தீங்களா? நீங்கள் தலைவர்களாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு மந்திரிகளாக இருப்போம். முடியுதுங்க. இப்ப என்ன செய்யறது? பையத்து செய்யணும். யாருக்கு பையத் செய்யறது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இங்க உமரையும் அபூ உபைதாவையும் கையை காட்டிட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஹரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், என்னை அழைத்து கொண்டு போய் நிறுத்தி வைத்து என்னுடைய கழுத்தை அறுப்பது, என்னுடைய கழுத்தை அறுப்பது எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இலகுவானதாக இருந்திருக்கும். அபூபக்கர் சொல்லிய இந்த வார்த்தை அதைவிட எனக்கு கடுமையாக இருந்தது. என்னங்க? ஒரு சபையில் அபூபக்கர் இருக்க அந்த சபையில் நான் அமீராகுவதா, நான் தலைவராகுவதா? அபூபக்கர் சொன்ன எல்லா வார்த்தையும் எனக்கு பிடிச்சிச்சு. நான் என்ன பேசினனோ அதைத்தான் அபூபக்கர் சொன்னார், அதை விட சிறந்த முறையிலே சொன்னார். ஏனென்றால் அபூபக்கர் என்னை விட அதிகம் சகிப்பவர், என்னை விட அதிகம் கண்ணியமிக்கவர், என்னை விட அழகாக பேசினார். ஆனா அவர் பேசினதுல ஒரே ஒரு கடைசி வார்த்தை மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? அது, எனக்கு பையத்து செய்து கொடுங்கள் அல்லது அபூ உபைதாவுக்கு என்று. இந்த பையத்து செய்ய வேண்டிய ரெண்டு பேர்ல ஒருத்தராக என்ன ஆக்குனாங்கல்ல, அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எப்படி கஷ்டமா இருந்துச்சு? என்னுடைய கழுத்து அறுபடுவதை விட, என்னுடைய கழுத்து சீவப்படுவதை விட கஷ்டமாக இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க, அபு உமர் ரழியல்லாஹு இனி தாமதிச்சோம்னா மக்கள் நம்ம மேல குதிச்சிருவாங்க என்று பயந்த உமர் ரழியல்லாஹு உடனே, அபூபக்கரே உம்முடைய கையை நீட்டுவீராக என்று கூறி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஆ செய்து கொடுத்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு உமர் பைஆ செய்து கொடுக்கிறார்கள். அடுத்து அபு உபைதா, பிறகு எல்லா அன்சாரிகளும், அந்த சபையில் இருந்த எல்லா அன்சாரிகளும் அங்கே பைஆத் செய்து கொடுக்கிறார்கள். சஅத் இப்னு உபாதாவும் பைஆத் செய்து கொடுக்கின்றார்கள். அப்ப முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம் எப்போது ஒருவரை அமீராக ஆக்கினார்களோ, அதுவும் அந்த கூட்டம் முஸ்லிம்களுடைய காரியத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் கல்விமான்கள் எப்போது இதை முடிவு செய்து விட்டார்களோ, முஸ்லிம்கள் பொது முஸ்லிம்கள் எல்லாருடைய கடமையும் ஆகிவிடுகிறது அவரை அமீராக ஏற்றுக்கொள்வது. இப்ப அந்த அடிப்படையிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூமின்களுடைய அமீராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அன்றே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்து என்ன நடக்குது இந்த இடத்துல? இதை எல்லாருக்கும் அறிவிக்கணும், இதை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அன்சாரிகள் எல்லாம் வர்றாங்க, எல்லா சஹாபாக்களும் வர்றாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூபக்கரே நீங்கள் மிம்பரிலே ஏறுங்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே ஒரு சுருக்கமான ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க பாக்குறாங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, முக்கியமான நபித்தோழர்கள் யாரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்புகள் செய்திருக்கிறார்களோ, உயர்வாக பேசியிருக்கிறார்களோ, அந்த சஹாபாக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரி, ரசூலுல்லாவுடைய மாமி சஃபியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு நெருக்கமான ஹவாரி என்ற ஒரு உயிர் தோழர் இருப்பார். என்னுடைய ஹவாரியார் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அதே போல அலி ரழியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவோடு அந்த வீட்டிலே இருக்கிறார். அவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொல்றாங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், அபூபக்கரே நீங்கள் எழுந்து மக்களுக்கு பிரசங்கம் செய்யுங்கள். இப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அமீராக கலீஃபாவாக ஆக்கப்பட்டு அவர்கள் கொடுக்கின்ற முதல் பிரசங்கம். இந்த பிரசங்கத்திற்கு பிறகு அங்கு வந்திருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஆ செய்து கொடுக்கிறார்கள், ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கலீஃபாவை அமீரை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு சுலபமான காரியம், பிரச்சனையற்ற காரியம். உலகத்திலே தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன நடைமுறைகளை இன்று மக்கள் கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா நடைமுறைகளிலிருந்து மாறுபட்ட நடைமுறை, அந்த எல்லா பழக்கங்களிலிருந்து வித்தியாசமான ஒரு நடைமுறை. ஆனால் நிம்மதி கொடுக்கக்கூடியது, கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த அடிப்படை என்ன? ஷூரா, ஆலோசனை கமிட்டி, ஆலோசனை குழு. அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டான், நபியே நீங்கள் முஸ்லிம்களிடத்திலே ஆலோசனை செய்யுங்கள். சில முட்டாள்கள் இந்த குரானுடைய ஆயத்தை தங்களுடைய நப்சுக்கு ஏற்ப உழைக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்களா, முஸ்லிம்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஓட்டெடுப்பு நடக்குது. இன்னைக்கு எல்லாரிடத்துலையும் ஓட்டு வாங்குறாங்க. அது என்ன? இதான் ஆலோசனை. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரிஞ்சதை விட குர்ஆன் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அமல்படுத்திய விதத்தை விட அழகிய முறையிலே இவர்கள் அமல்படுத்துகிறார்கள். அப்படித்தானே ஆச்சு. இந்த இடத்துல இந்த வஷாவிருகும் ஃபில் அம்ர், மக்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் காரியங்களில் என்று அல்லாஹ் யாரை பார்த்து முதலிலே கட்டளையிட்டான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. அப்ப இந்த கட்டளையை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை யாரிடத்திலே செய்தார்கள்? முஸ்லிம்களுடைய அந்த கபீலாக்கள், அந்த கூட்டங்களுடைய கூட்டங்களில் உள்ள அந்த தலைவர்களிடத்தில் முக்கியஸ்தர்களில் ஆலோசனை செய்தார்களா? ஒவ்வொரு வீட்டுக்கா போய் உங்க அபிப்பிராயம் என்ன, பதிலுக்கு போவோமா வேணாமா, உகதுக்கு போவோமா வேணாமா, ஒவ்வொருத்தர்ட்டையும் ஆள் அனுப்பி கேட்டவர் சொன்னாங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாரும் வாங்க என்று மஜ்லிஸை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் எழுதி கொடுங்க, எண்ணி பார்ப்போம், யாருடைய அபிப்பிராயம் அதிகமாக வருதோ அவங்களுடைய அபிப்பிராயத்தின்படி ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னாங்களா? செஞ்சிருக்க முடியுமா முடியாதா? அப்படி செஞ்சாங்களா? இல்லை. என்ன செய்தார்கள்? எப்படி எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒரு குழு அங்கே இருக்கும், அதில் யார் அங்கே இருப்பார்கள்? அபூபக்கர் இருந்தார்கள், உமர் இருந்தார்கள், அலி இருந்தார்கள், உஸ்மான் இருந்தார்கள், அதுபோன்று அன்சாரிகளிலே அந்த கபீலாக்களுடைய தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த மக்களிடத்திலே ஆலோசனை செய்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்ன? மக்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய காரியங்களை உங்களுடைய தலைவர்களுக்கு சொல்லுங்கள், அவர் எங்களிடம் வந்து சொல்லுவார். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய தலைவர்களுக்கு சொல்லுங்கள், அவர் எங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து சொல்வார். இஸ்ஹபு இலா உரஃபாயிக்கும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத்துல் அகபா, அந்த இரண்டாவது பெரிய அகபா ஒப்பந்தம், மூன்றாவது பெரிய அகபா ஒப்பந்தத்திலே 70க்கு மேற்பட்ட அன்சாரிகள் வருகிறார்கள். அந்த 70 பேர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்து வாங்கியதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? அந்த அவுஸ் ஹஜ்ரஜ் கிளையைச் சேர்ந்த எல்லா கபீலாக்களுக்கும் 12 தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். நூகாபா நகீப், 12 பொறுப்பாளர்கள். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வம்சத்தை கிளையைச் சேர்ந்த இவரிடத்தில் தான் நீங்க வந்து சொல்லணும், அவர் எங்களிடம் வந்து பேசுவார். எவ்வளவு பெரிய அழகிய ஒரு தர்தீப், ஒரு முறையை, ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கற்றுத்தருகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்துக்கு என்ற ஒரு தலைவர், அந்த தலைவரிடத்தில் தான் நம்முடைய பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்தல், பிறகு அவரின் மூலமாக இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு போகுதல். எங்கே கொண்டு போகணுமோ அங்க, அவர்கிட்டயே முடிஞ்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொன்னால் அவருடைய துணையோடு அடுத்து கொண்டு போகுதல். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்ப பிரச்சனை என்றால் கூட அங்கே அல்லாஹ் சொல்கிறான், உங்க குடும்பத்திலிருந்து ஒரு நடுவரை கொண்டு வாருங்கள், உங்க குடும்பத்திலிருந்து ஒரு நடுவரை கொண்டு வாருங்கள், இருவரும் இணங்கி பேசுவார்கள் என்று. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முறை இருக்கிறது, முற்றிலும் குர்ஆனிலே சொல்லப்பட்ட முறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷூரா என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி முஸ்லிம்களுடைய காரியம் வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய காரியம் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசிக்கப்படும் என்று சொல்கிறானே, அந்த ஆலோசனை வழங்குவதற்கு தகுதியானவர்களைத்தான் இஸ்லாமிய கல்வியிலே அஹ்லுல் ஹல்லி வல் அகத், அவிழ்ப்பதற்கும் முடிச்சு போடுவதற்கும் தகுதியானவர்கள் என்று சொல்லப்படும்.
அஹலுல் ஹல்லி வல் அகத், அவிழ்ப்பது முடித்து போடுவது. அவிழ்ப்பது என்றால் என்ன? பிரச்சனைகளை தீர்ப்பது. முடித்து போடுவது என்றால் என்ன? பிரிந்திருக்கும் கூட்டத்தை ஒருங்கிணைப்பது, பிரச்சனைகளை முடிப்பது. அந்த தகுதியானவர்கள் யார்? கல்விமான்கள். அடுத்து கல்விமான்களுக்கு பிறகு யார் சமுதாயத்தின் தலைவராக தொன்று தொட்டு வருகிறார்களோ அவர்கள். இந்த பழக்கம் இருக்கிறதே கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் எப்போது இந்த பூமியிலே அனுப்பப்பட்டானோ, மனித சந்ததிகள் இந்த பூமியிலே எப்போது தோன்றி வளர்ந்து பெருக ஆரம்பித்தார்களோ அப்போது அல்லாஹ் அமைத்த இயற்கை. உங்களுக்கு தெரியும், ஊர்லலாம் நாட்டாம குடும்பம் ஒன்று இருக்கும், இதுதான் இல்லையா? பஞ்சாயத்து குடும்பம், ஊர் தலைவர் குடும்பம் ஒன்று இருக்கும். அவங்க தான் என்ன செய்வாங்க? ஊரினுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க. இவங்க நாட்டாம குடும்பங்க, இவங்க பஞ்சாயத்து குடும்பம், மக்கள் எல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. இந்த நடைமுறை ஊர்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, குழப்பம் இல்லாம இருந்துச்சு. ஆனா ஒரு ஒரு விஷயம் என்ன, அங்கே அந்த நாட்டாம என்பவர், அந்த பஞ்சாயத்து என்பவர் கல்வி உள்ளவராக, ஒழுக்கம் உள்ளவராக, சிறந்தவராக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் கூறுகின்ற நிபந்தனை. இது வேற விஷயம். ஆனா அதற்கென்று ஒரு குடும்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறார். அது குஃபுர்லையோ இஸ்லாமிலேயோ முஸ்லிம்கள்லையோ அல்லது மற்றவர்களையோ, தலைமைத்துவத்துக்கு என்று அல்லாஹ் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களிடத்தில் தான் தலைமைத்துவம் இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே அந்த தலைமைத்துவத்தை பறிப்பதற்கு போட்டி போடுவது அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை அமைப்புக்கு மாற்றம் செய்வது. இதைத்தான் குறைஷிகள் விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். அடுத்து அவர் ஒருவரை அமீராக ஆக்கும்போது அவருக்கு கட்டுப்படுதல் என்பது அது வேற விஷயம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு கீழே அமீர்களை நியமிக்கும் பொழுது சொன்னார்கள், நீ இவர் புதிதானவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமை நேற்று ஏற்றவராக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மூத்த அமீர் சொல்லும் பொழுது நீங்கள் இவருக்கு கட்டுப்பட வேண்டும். யார் என்னுடைய அமீருக்கு மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்தவராவார், யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்தவராவார். அப்ப அந்த அடிப்படையில் தான் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்று யூதர்களிடத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே கல்வி பயின்றுவிட்டு அதற்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸை வளைக்கக்கூடியவர்கள், அதுபோன்று இன்று தங்களுடைய கலாச்சார மன இச்சைக்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸை பார்ப்பவர்கள் அபுபக்கருடைய கிலாபத்தின் மீது விரலை நீட்டுகிறார்கள், உமருடைய கிலாபத்தின் மீது விரலை நீட்டுகிறார்கள், ஆட்சேபிக்கின்றார்களே, இவர்கள் உண்மையில் இஸ்லாமிய அடிப்படையை, இஸ்லாமிய ஒழுக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் உமர் அங்கே இருக்கிறார், சஅத் இப்னு உபாதா இருக்கிறார், முஹாஜிர்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அன்சாரிகளுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து மனப்பூர்வமாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அபூபக்கருடைய மணி மொழிந்ததற்கு பிறகு, அபூபக்கர் உமர் அவர்கள் சொன்னதற்கு பிறகு, அபூபக்கர் சொல்லுகிறார் ரெண்டு பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு, உமர் சொல்லுகிறார் இல்லை, எங்கள் இருவரை விட தகுதியானவர்கள் நீங்கள் தான். ஏனென்றால் அடுத்து இன்ஷால்லாஹ் அடுத்த அமர்வில் நம்ம பார்ப்போம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆக்கப்பட்டதற்குரிய காரணங்கள் என்ன, அந்த தகுதிகள் அவர்களிடத்தில் எந்த அளவு நிறைவாக இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நாம் சொல்வோம். இன்றைக்கு என்ன விஷயம், யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹயாத்திலேயே தான் உயிராக இருக்கும் போதே முஸ்லிம்களுக்கு தொழுகை வைப்பதற்காக இமாமாக இருப்பதற்கு தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள்தான் முஸ்லிம்களுடைய உலக காரியங்களுக்கும் பொது காரியங்களுக்கும் தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர்கள். எனவே அவர் இருக்கும் பொழுது வேறொருவர் இங்கே தலைவராக ஆக்கப்படுவது தகுதியானதல்ல என்ற அடிப்படையில் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு முதலாவதாக பைஅத் செய்து கொடுக்கிறார்கள். இந்த விஷயத்தை நான் ஏன் திரும்ப திரும்ப இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நாளுக்கு நாள் புது, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனை வந்து கொண்டிருக்குது. எந்த சைத்தானிய சிந்தனைகளெல்லாம் யூத கிறிஸ்தவர்களால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அரபு நாடுகளிலே பரப்பப்பட்டு அதற்கு மறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த சிந்தனைகள் எல்லாம் களையப்பட்டு இப்ப அங்க தெளிவு அடைஞ்சுக்கிட்டு வர்றாங்க, தெளிவு அடைஞ்சிட்டாங்க, அந்த சைத்தானிய சிந்தனைகள் எல்லாம் அடியோடு திரும்ப குழி தோண்டி புதைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசா அந்த குழி தோண்டி புதைக்கப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் இன்டர்நெட்லையும் அங்க உள்ள புத்தகங்களையும் படிச்சுட்டு புதுசா பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகவேதான் இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு விரிவாகவும் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஹயர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த பிரசங்கம் என்ன, فتكلم ابو بكر فحمد الله واثنى عليه بالذي هو اهله فقال اما بعد يا ايها الناس இன்னி கத் உல்லீது அலைக்கும் வலஸ்து பி கைரிக்கும். மக்களே, உங்களுடைய பொறுப்பாளனாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் உங்களில் மிகச் சிறந்தவன் அல்ல. என்ன வார்த்தையை பார்த்தீங்களா? அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள அந்த தக்வாவை பாருங்கள். உங்களுடைய பொறுப்பாளனாக நான் ஆக்கப்பட்டேன், ஆனால் உங்களில் மிகச் சிறந்தவன் நான் அல்ல. உங்களுக்கு நான் நல்லது செய்தால், உங்களுக்கு மார்க்கத்திற்கு நான் நல்லது செய்தால் எனக்கு உதவுங்கள். நான் தப்பு செய்தால் என்னை சீர்படுத்துங்கள். அஸ்ஸிதுக்கு அமானா, உண்மை ஒரு அமானிதம். ஒரு உண்மையான செய்தி உங்களிடத்தில் இருக்குமேனால் அது அல்லாஹ் உங்களிடத்தில் கொடுத்த அமானிதம், அதை ஒப்படைத்து விடுங்கள். வல் கதிபு ஹியானா, பொய் பேசுவது மோசடியாகும். பொய் பேசுவது மோசடி. வல்லஈஃபு ஃபீக்கும் கவியுன் இந்தி, நீங்கள் யாரை பலவீனம் கருதுகிறீரோ அவர் என்னிடத்திலே பலமிக்கவர். ஹத்தா உரஜ்ஜஹ அலைஹி ஹக்கஹு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டப்படி அவருடைய உரிமையை நான் பெற்று அவருக்கு கொடுப்பேன். வல் கவியு ஃபீக்கும் லஈஃபுன் இந்தி, உங்களில் யாரை நீங்கள் பலமிக்கவர் வசதி மிக்கவர் என்று கருதுகிறீர்களோ அவர் என்னிடத்திலே பலவீனமானவர். அவரிடத்திலிருந்து ஏழைகளின் ஹக்கை நான் வசூலிப்பேன். ஹத்தா ஆஹுதல் ஹக்க மின்ஹு இன்ஷா அல்லாஹ். அடுத்து சொல்கிறார்கள், லா யதஉ கவுமுன் அல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ் இல்லா தரபஹுமுல்லாஹு பிஸ்ஸுல். எந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விட்டுவிட்டார்களோ அல்லாஹ் அவர்களின் மீது கேவலத்தை விதித்து விடுவான், சாட்டி விடுவான். வலா தஷீஉல் ஃபாஹிஷது ஃபீ கவுமின் இல்லா அம்மஹும் பில் பலா. எந்த ஒரு சமுதாயத்தில் மானக்கேடான விபச்சாரம் போன்ற காரியங்கள் பரவி விடுமோ அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு சோதனையை முசீபத்தை பரவலாக்கி விடுவான். அதீஉனி மா அத்அத்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நான் கட்டுப்பட்டு நடக்கும் காலம் வரை எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைதா அஸைதுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கோ அவனுடைய தூதருக்கோ நான் மாறு செய்தால் ஃபலா தாஅத லி அலைக்கும், நீங்கள் எனக்கு பணிய வேண்டிய அவசியம் உங்கள் மீது இல்லை. கூமு இலா சலாத்திக்கும் யர்ஹமுக்கும் அல்லாஹ், அடுத்து தொழுகைக்காக வாருங்கள் என்று கூறி முடித்தார்கள். இவ்வளவுதாங்க பேசினது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆக்கப்பட்ட போது பேசிய இந்த வார்த்தை, இந்த வார்த்தையிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய அடுத்து வருகின்ற ஆட்சியாளர்களுக்குண்டான எல்லா ஒழுக்கங்களையும் ரத்தின சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த ஹுத்துபாவிலே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹுத்துபாவிலே நமக்கு இருக்கின்ற பாடங்கள் படிப்படிகள் என்ன, அடுத்து முஸ்லிம்கள் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஹலீஃபாவாக அபூபக்கரைத்தான் ஆக்கியாக வேண்டும், அவர்களுக்கு இருந்த அந்த தகுதிகள் என்ன, நம்முடைய இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாக அபூபக்கருடைய ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்திலே சிறந்தவர் அபூபக்கர் தான் என்பதை நம்புவது, எப்படி அல்லாஹுவை நம்புவது கட்டாயமோ ரசூலை நம்புவது கட்டாயமோ அதுபோன்று இந்த உம்மத்திலே ரசூலுக்கு அடுத்து அபூபக்கர் தான் சிறந்தவர் என்று ஈமான் கொள்வது கட்டாயம்.